ரோமர் அதிகாரம் 3. எனவே மற்றவர்களிடம் இல்லாத உயர்வு யூதர்களிடம் மட்டும் என்ன உள்ளது? அவர்களின் விருத்த சேதனம் என்பதில் அடங்கியிருக்கும் சிறப்பு என்ன? யூதர்களிடம் நிறைய சிறப்பு தன்மைகள் உள்ளன. தேவன் அவர்களை நம்பியே தம் போதனைகளை கொடுத்தார். இதுதான் மிக சிறப்பான மேன்மையாகும். சில யூதர்கள் தேவனுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லை என்பது உண்மையாகும். எனினும் அது தேவனுடைய வாக்குறுதியை மதிப்பற்றதாகச் செய்யாது. உலகிலுள்ள அத்தனை மக்களும் பொய்யராகி போனாலும் தேவன் தொடர்ந்து உண்மை உள்ளவராகவே இருப்பார்.
நீர் உமது வார்த்தைகளில் நீதியுள்ளவராய் விளங்குவீர், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடைவீர்
என்று வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டுள்ளது. நாம் தவறு செய்யும் போது தேவன் சரியானவர் என்று தெளிவாக அது காட்டிவிடும். எனவே தேவன் நம்மை தண்டிக்கும் போது அவர் நீதி இல்லாதவர் என்று கூற முடியுமா? கூடாது. நம்மை தேவன் தண்டிக்க முடியாமல் போனால் பின்பு உலகத்தையும் தேவனால் நியாயம் தீர்க்க முடியாமல் போகும். நான் பொய் சொல்லும் போது அது தேவனுக்கு பெருமையை சேர்க்கிறது, ஏனெனில் என் பொய் தேவனுடைய உண்மையை விளங்க வைக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பாவி என்று தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று ஒருவன் கேட்கிறான். நாம் தீமை செய்வோம், அதன் மூலம் நன்மை வரும் என்று சொல்வதைப் போலாகும் அது. ஆனால் சிலர் அவ்வாறுதான் நாங்கள் போதிக்கிறோம் என்று விமர்சிக்கிறார்கள். அவர்கள் சொல்வது தவறு. அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். யூதர்களாகிய நாம் மற்றவர்களை காட்டிலும் சிறப்பு மிக்கவர்களா? இல்லை. யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் சமமானவர்கள் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறோம். அவர்களெல்லாம் குற்றமுடையவர்களே. எழுதப்பட்டபடி,
சரியானவன் ஒருவன் கூட இல்லை, புரிந்து கொள்கிறவனும் எவனும் இல்லை, உண்மையில் தேவனோடு இருக்க விரும்புகிறவனும் யாரும் இல்லை. எல்லோரும் வழித்தப்பியவர்கள், எல்லோருமே பயனற்று போனவர்கள். நல்லவை செய்பவன் ஒருவனாகிலும் இல்லை. அவர்களின் வாய்கள் திறந்த சவக்குழிகள் போன்றவை. தங்கள் நாக்குகளை பொய் சொல்லவே பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்புகளின் விஷத்தை போன்றது. அவர்களது வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்துள்ளது. அவர்கள் எப்போதும் தாக்கவும் கொலை செய்யவும் தயாராக உள்ளனர். அவர்கள் செல்லும் வழிகளில் நாசமும் துன்பமும் உள்ளன. அவர்களுக்கு சமாதானத்தின் வழி தெரியாது. அவர்களிடம் தெய்வ பயமில்லை, தேவனிடம் மரியாதையும் இல்லை.
நியாயப்பிரமாணம் சொல்லுவதெல்லாம் அதற்கு உட்பட்டவர்களுக்கே. இது யூதர்களின் வாய்களை அடைத்து விட்டது. இது உலகத்தார் அனைவரையும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கீழ்ப்படியும்படி செய்தது. ஏனென்றால் எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் செயல்களினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் பாவம் பற்றிய உணர்வை கொண்டு வருவதுதான். சட்ட விதிகளின் உதவி இல்லாமலேயே தேவன் மக்களை சரியான வழியில் நடத்துகிறார். தேவன் இப்போது நமக்கு புதிய வழியை காட்டியுள்ளார். சட்டங்களும் தீர்க்கதரிசிகளும் இப்புதிய வழியை பற்றி பேசியுள்ளனர். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தின் மூலம் தேவன் மக்களை சரியான வழிபடுத்துகிறார். கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கும் எல்லாருக்கும் தேவன் இதை செய்தார். எந்த வேறுபாடும் இல்லை. மக்கள் அனைவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை பெற தகுதியில்லாதவராகிவிட்டனர். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள இரட்சிப்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுவார்கள். விசுவாசத்தின் மூலம் பாவிகள் மன்னிக்கப்பட தேவன் இயேசுவை ஒரு வழியாக வகுத்தார். இயேசுவின் இரத்தத்தால் தேவன் இதை செய்தார். எது சரியானதோ நியாயமானதோ அதையே தேவன் செய்வார் என்பதை இது காட்டும். கடந்த காலத்தில் தேவன் மிக பொறுமையாக இருந்தார். மக்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிக்காமல் விட்டார். இவ்வாறு தேவன் சரியான வழியில் நியாயம் தீர்ப்பார் என்பதை இன்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிக்காட்டியுள்ளார். அதே நேரத்தில் இயேசுவில் விசுவாசமுள்ள எவரையும் தேவன் நீதிமான்களாக்குகிறார். எனவே நம்மை நாமே மேன்மை பாராட்டிக்கொள்ள ஏதேனும் காரணம் உள்ளதாக இல்லை. எதற்காக இல்லை? சட்ட வழிகளின்படி வாழ்வதால் அல்ல, விசுவாசத்தால் மட்டுமே. நாம் பெருமை பாராட்டுவதை நிறுத்த வேண்டும். எதற்காக? ஏனென்றால் ஒருவன் சட்ட வழிகளின்படி வாழ்வதால் நீதிமானாக முடியாது. இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமே நீதிமானாக முடியும். இதுவே நமது நம்பிக்கை. தேவன் என்பவர் யூதர்களுக்கு மட்டும் உரியவர் அல்லர், அவர் யூதர் அல்லாதவர்களுக்கும் உரியவரே. ஒரே ஒரு தேவனே உள்ளார். அவரே யூதர்களையும் அவர்கள் விசுவாசத்தின் மூலம் நீதிமான்களாக்குகிறார். அவ்வாறே யூதர் அல்லாதவர்களையும் ஆக்குகிறார். விசுவாசத்தின் வழியை பின்பற்றுவதன் மூலம் சட்ட விதிகளை அழித்து விடுகிறோமா? இல்லை. இவ்வாறு நாம் உண்மையாக சட்டத்தை கைக்கொள்கிறோம்.